ஓம் சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை. 143வது பாடல் முதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவ புண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வேணும். சிவ புண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வேணும். இப்ப கோயில்ல எல்லாம் பணி செய்யறாங்கல்ல, கோயில்ல பணி செய்யறாங்கல்ல, எல்லாத்துக்கும் தீட்சை இருக்கணும். சமய தீட்சையாவது இருக்கணும். ஒருத்தர் கூட தீட்சை கிடையாது. கோயில்ல பணி செய்கிறார்களுக்கு அம்பா மேளத்திலிருந்து மடப்பிளியிலிருந்து பூ கட்டுறதுலிருந்து மற்ற பணிகள்லாம் செய்கிற ஆளுங்க இருக்குதுவா இருப்பா, அத்தனை பேர்த்துக்கும் தீட்சை இருக்கணும். சமய தீட்சை விஷயம் எல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்றவன் பணி செய்கிறான். அதனால இதெல்லாம் யாரு சொல்லணும், யாரு சொல்லணும்? சிவாச்சாரியர் சொல்லணும், அறநிலையத்துறையில சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும். சொல்லி அதற்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து, பொருளாதார முதலாளர்கள் தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, இந்த நரி உசந்தது, இந்த தானத்துல நீங்க பணி செய்வதற்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பதனால செய்றீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மற்ற வகையில உபசாரங்களை அதிகமாக செய்து அப்பதான் கேட்பாங்க. ஆமா, உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி செய்தா ஓரளவு சரியா வரும். யாருக்கும் தீட்சையே கிடையாது, ஆசாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அதுக்கு வந்து ஆதீனங்களும் மற்ற பெரியோர்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அறநிலையத்துறை செய்யணும், அறநிலையத்துறை அரசாங்கம் செய்யணும். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அரசன் தான், நாட்டை ஆளுகிறவன் தான் முக்கியம். எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும், எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும். இப்ப இந்த சொல்லுகிற இந்த முறைக்கு ஆலயத்துக்கு நூல்கள் இருக்கிறது, சட்ட நூல்கள் இருக்கிறது. இப்ப அவன் நடத்துற மற்ற காரியங்களை சட்டப்படி தானே செய்யறான், சட்ட நூல் படி தானே மற்றதெல்லாம் செய்யறான். கோயில மாத்திரம் சட்டப்படி நடத்துறது கிடையாது. சட்ட நூல் கோயிலுக்கு சட்ட நூல் இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி இதுக்கு ஆச்சாரியன் இடத்துல உபதேசம் பெற்று அந்த ஆச்சாரியன் சொன்னபடியும் அதற்கு மேல அருள்நூலை கற்று அந்த நூல்களிலே சொன்னபடியும் அந்த புண்ணியங்களை செய்யணும். ஆகையால ஆச்சாரியின் இடத்துல தீட்சை பெற்று உபதேசம் பெறவில்லை ஆனால் சிவபுண்ணியம் செய்யறதுக்கே உரிமை இல்லை. அதுக்கு இந்த பாட்டுல சொல்றாரு, புங்கமான் சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்கு உபதேசம் அதன்றியே இங்கு ஏற்றின் இரும்பயன் இல்லையாய் மங்கும் என்னும் வரம்புகள் ஆகமும். அதனாலே புங்கமான் சிவ புண்ணியம், புங்கம் என்றால் உயர்ந்ததாய் இருக்கின்ற சிவபுண்ணியத்தை செய்யறவன் தேசிகருடைய வாக்கு உபதேசம் பெற்று செய்ய வேணுங்கிறார். சிவபுண்ணியம் செய்யறவன் உபதேசம் பெற்று செய்ய வேணுங்கிறார். அப்படி உபதேசம் பெற்று செய்தாதான் அவனுக்கு செய்கின்ற முறை தெரியும், அந்த பயம் பக்தி இதெல்லாம் இருக்கும். பக்தியோடு செய்யறது, பக்தியோடு செய்யறோம். இப்ப தானம் செய்யறன்னா பணக்காரன் செய்யறான்னு வச்சுக்க, பக்தி இல்லாம செய்வான். உபதேசம் பெற்று நூல்களை கற்று செய்யறான்னு எப்படி செய்வான்? பணிவோடு, அன்போடு, பக்தியோடு செய்வான். இயன்றது ஏதேனும் இவர் திருமுன் வைத்து பயந்து பணிந்து ஏத்தாரும் பற்று என்று சைவ சபையில சொல்லுவது போல தானம் செய்வது எப்படி செய்யவனும் ரொம்ப பயந்து செய்யணும். தானம் செய்யறவனும் பயந்து செய்யணும், தான வாங்குறவனும் அவன் அருளுடையவனா இருக்கணும். செய்யறவன் அன்புடையவனா இருக்கணும், வாங்குறவன் அருளுடையவனா இருக்கணும். ரைட், இது நல்லா இருக்கு. செய்யறவன் அன்புடையவனா இருக்கணும், வாங்குறவன் அருளுடையவனா இருக்கணும். அடே அப்பா, அருளுடைய வாங்கினான்னா வாங்கின கொடுத்தவனுக்கு அருள் கிடைக்கும். இப்ப புரியுதா? செய்யறவே அன்புடையவனாக இருக்கவனும். ஆக அன்பு அருள் இருந்துருச்சுன்னா அப்புறம் கிடைக்காதது ஒண்ணும் இல்லை. அதனாலே எல்லாவற்றிற்கும் உபதேசத்தை வேணும். உபதேசம் பெற்றால்தான் இதெல்லாம் செய்யறதுக்கான உரிமையும் முறையும் அந்த தன்மையும் உண்டாகும். இல்லையானா தன்மையே வராது, தன்மை வராது. தன்மை இல்லாமல் செய்தா பிரயோசனம் இல்லை. அதைத்தான் இதுல சொல்றாரு, புங்கமான் சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்கு உபதேசம் அதன்றி. உபதேசத்தை தான் இந்த நூல்ல நிறைய சொல்லுது. உபதேசம் தான் மிகோ உயர்ந்தது. உபதேசத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன்ல. ஆமா, தேசம் என்று சொன்னால் இடம், இடம். உப என்றால் பக்கம், பக்கமாக சிவனுக்கு பக்கத்திலே சேர்த்து வைப்பது உபதேசம்னு பேரு. தேசம்னா இடம், உபன்னா சமீபம். உப என்றால் வடமொழி சொல்லு, சமீபத்தில் சிவனுக்கு சமீபத்திலே வைப்பது உபதேசம். செலவழங்குறா. சிவனுக்கு சமீபத்திலே பக்கத்துல கொண்டு போய் சேர்த்து வைப்பதுக்கு உபதேசம்னு பேர். அது ஆச்சாரியனுடைய உபதேசம் தான் சிவனுக்கு பக்கத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கும். வேற எந்த வகையிலும் சிவனத்துல சேர முடியாது. அதனாலதான் மாணிக்க வாசகர் எப்பொழுது குரு வருவாருன்னு நினைக்கிட்டு இருந்தார். அவ்வளவு படிச்ச 16 வயசுக்குள்ள அவ்வளவு படிச்சவர் எப்பொழுது குரு வருவார் என்று எண்ணிக்கொண்டு. அதனால இந்த குரு பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரைனருக்கே இந்த முறை ஆகம விதியில் இந்த முறை ரொம்ப உசந்தது, ரொம்ப உசந்தது. அதுக்கு மேல உயர்ந்ததே இல்லை. அதனால ஆகம விதிப்படி தீட்சை பெற்று அந்த தீட்சாக்கிரமத்துக்கு உண்டான காரியங்களை சரியாக செய்து அதோடு இந்த சௌபுண்ணியங்களை செய்யணும். செய்தா நல்ல பலன், அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இப்ப இங்க இருக்கிறவங்கெல்லாம் தீட்சை வாங்கி இருக்கிறீங்க. சரி சரி சரி, கேட்கறவங்க எல்லாமே தீட்சையுடையவர்களா இருக்கணும். நல்ல குரு நடத்துல ஆகம விதிப்படி தீட்சை, தமிழில தேவார திருவாசகத்தை சொல்லி தீட்சை பண்ண வைக்கிறது தீட்சை அல்ல. தேவார திருவாசகங்கள் ஞான பூஷை, தீட்சை பண்றது கண்ம பூஷைன்னு பேரு. கண்மகாண்டம் ஞான காண்டம்னு ரெண்டு இருக்குது. கண்மகாண்டம் ஞான, கண்மம் என்றால் கிரியைன்னு பேரு, கண்மம் என்றால் கிரியைன்னு பேரு. ஞானத்துக்கு பேச்சே கிடையாது. அதனால வந்து கிரியையை செய்து அப்புறம் ஞானத்தை பெறுவது, கிரியையினாலே ஞானத்தை பெறுவது, கிரியையினாலே ஞானம் பெறுவது. ஞானம் என்பது சாப்பிடுறது, ஞானம் என்பது நல்லா கவனமாக, ஞானம் என்பது சாப்பிடுறது, கிரியை என்பது சமைக்கிறது. சரியா இருக்குதா? சமைக்காம சாப்பிட முடியாது இல்ல, சமைச்சு தானே சாப்பிடணும். அது சமைக்கிறது வேலை, வேலை வேலையினாலும் கிரியையினாலும் செயல்னாலும் வினையினாலும் ஒண்ணு, தொழில்னாலும் ஒண்ணு. வேலையினாலும் கிரியையினாலும் தொழில்னாலும் ஒண்ணும், சமைச்சு தானே சாப்பிடணும், சமைச்சு தானே சாப்பிடணும். சாப்பிடுறது ஞானம், சமைக்கிறது கிரியை, கிரியை ஞானம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கலக்கும் நூல்கள். ஆச்சாரியன் தீட்சை பண்ணி வைக்கிறது கிரியை, கிரியையா? அந்த கிரியையினாலே சிவனை பூசை பண்ணுகிறானா? அந்த பூசையும் ஆச்சாரியனுடைய பெருமையும் மற்ற சிவபுண்ணியத்தினுடைய தன்மையும் இவைகளையெல்லாம் சொல்லுவதுதான் ஞான நூல்கள். சாமியை புகழ்ந்து பாடுவது ஞானம், சாமியை புகழ்ந்து பாடுவது ஞானம். தேவார திருவாசகங்கள் எல்லாம் சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக அமைந்தது. பொய்மையாளரை பாடாதே, எந்த புகழூர் பாடும் புலவீர்கள் என்றார் போல சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக. இப்போ ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போடுறோம், தண்ணீர் கொடுக்குறோம், ஆசனம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்து ஒண்ணுமே பேசாம இருந்தோம்னு வச்சுக்க, அவருக்கு சாப்பிடவே மனசு வராது. இப்போ ஒருத்தருக்கு எல்லா உபசாரம் பண்ணி உபசார வார்த்தை சொல்லலைன்னு வச்சுக்கப்பா, பொருளால் உபசாரம், வாயினால உபசாரம். இப்ப புரியுதா? பொருளால் உபசாரம் பண்ணினா பெருசல்ல, வாயினால் ஐயா வரவேணும் வரவேணும், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்து நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப பெருமை, அதனால இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்படியா அப்படியான்னு அவரை உபசார வார்த்தைகள் சொல்லும். அப்படி சொன்னாத்தான் நல்லா இருக்கும், நல்லா புரியுதா? அப்படி சொல்லாமல் இருந்தா அவன் சாப்பிடவே மனசு வராது. அதனால தேவார திருவாசகன் சாமியை புகழ்ந்து பாடுவது, மையனே விகிருதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றித்த கையனே காலார் காலனை காய்ந்த கடவுளே என்றெல்லாம் சொல்லி அவனை புகழ்ந்து பாடுறோம். எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது. அப்படி புகழ்ந்து பாடுவது ஞானம், புகழ்ந்து பாடுவது ஞானம். அப்புறம் பூசை அலங்காரம் முதலானதெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் கிரியை, கிரியை ஞானம், கிரியை ஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம் நாலு இருக்குதா? சரியை கிரியை யோகம் ஞானம் நாலு இருக்குதா? அந்த சரியையும் கிரியையும் கிரியையில அடங்கிடும், ரெண்டும் கிரியையில சரியை அடங்கிடும், அடங்கிருதா? யோகமும் ஞானமும் ஞானத்தில் அடங்கும், நாலு ரெண்டு ஆகும். சரியை கிரியை யோகம் ஞானமா? கிரியையில சரியையும் கிரியையும் இருக்குது, இருக்குதா? அதுக்கு மேல யோகம் இருக்குது வாரு, அது ஞானத்தில் அடங்கிடும், விளங்குதா? அதனால சரிய கிரிய யோகம் ஞானம் என்கிற நாளிலே கிரியையும் ஞானமும் ரெண்டும் இந்த யோகத்தையும் இந்த சரியையும் அடக்கி நிற்கும். அதனாலே தேவார திருவாசகங்களை சொல்லி தீட்சை பண்ணி வைக்கிறது தீட்சை அல்ல. தேவார திருவாசகம் சாமியை புகழ்ந்து பாடுவதற்காக, தோத்திரம் பண்ணுவதற்காக, தோத்திரம் பண்ணுவதற்காக. அதுக்கு மந்திரங்கள் ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட மந்திரப்படிதான் தீட்சையை, ஆகமத்துல தான் தீட்சையை சொல்லி இருக்கிறது, தேவாரத்துல தீட்சைன்னு சொல்ல கிடையாது. அதனாலே அப்படிப்பட்ட தீட்சையை ஆச்சாரியன் மூலமாக ஆகம விதிப்படி தீட்சையை பெறுவது. அப்படி ஆகம விதிப்படி தீட்சையை பெற்றால் அவனுக்கு உபதேசம் கிடைக்கிறது, அப்புறம் முறை கிடைக்கிறது, அவன் சிவனை பூசிக்கிற முறை கிடைக்கிறது. அதுக்கு மேல இந்த ஞானம் உள்ள கேட்கும் போது எப்படி நடந்து கொள்வது, சைவத்தில எப்படி நடந்து கொள்வது, அடியாரிடத்துல எப்படி நடந்து கொள்வது, சிவனிடத்திலே எப்படி நடந்து கொள்வது, எப்படி பணி செய்வது என்ற உண்மையெல்லாம் விளங்கும். தீட்சை மாத்திரம் பெற்றான்னா இந்த நூலை உபதேசம் கேட்கவில்லையானா முறையெல்லாம் தெரியாது. தீட்சை மாத்திரம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்க என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. சொல்லி கொடுத்த மந்திரத்தை செவிச்சுக்கிட்டு இருப்பான் அவ்வளவுதான், வேற முறைகளெல்லாம் எதுவும் தெரியாது. அதனால மந்திரோபதேசம் பெற்றவன் ஞானோபதேசத்தை பெறவனும், மந்திரோபதேசம் பெற்றவன் ஞானோபதேசத்தை பெறவன். ஞானோபதேசம் பெற்றாதான் மந்திரோபதேசனுடைய பலனே கிடைக்கும். சொல்லுதா, அதனால இதுல சொல்றாரு, தீட்சை இல்லாம உபதேசம் இல்லாம செய்யற புண்ணியத்துக்கு பலன் இல்லைன்னே சொல்லிடுறாரு. தீட்சை இல்லாம உபதேசம் பெறாம செய்யறவன் புண்ணியத்துக்கு பலன் இல்லைன்னே சொல்றாரு. ஏன்னா அவன் இந்த உபதேசம் பெறாம செய்யும் போது அவனுக்கு அந்த அடக்கம் அன்பு முறை பணிவு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படி பணிவு இருக்குது, அடா அடா அடா, அன்பு இருக்குது, அன்பு இருக்குது, பயம் இருக்குது, பத்தி இருக்குது, சாமி பெருமை தெரியுது, அடியார்களோட உயர்ந்தவர்கள் தெரியுது, புரியுதா? இது கேட்கவில்லை ஆனால் தெரியாதல்லவா. அதனாலதான் சிவதீட்சையை பெற்று ஞானோபதேசத்தை பெற்று அதற்கு மேல புண்ணியத்தை செய்வது. ஏன்னா புண்ணியம் செய்து குணா போகப்படாது இல்ல, புண்ணியம் செய்து அதுக்காக சொல்றாரு. புங்கமாஞ்சிவ புண்ணியம் தேசிகர் தங்கள் வாக்குபதேசம் அதன்றியே, ஆச்சாரியனுடைய உபதேசம் பெற்று இங்கு இயற்றின் இரும்பயன், அங்க அப்படி செய்தா பயன் இல்லையாய் மங்கும் என்னும் வரம்புகள் ஆகமும், உபதேசம் இல்லாமல் செய்கிற புண்ணியம் மங்கி போகும் பலன் இல்லே அப்படின்னே சொல்றாருப்பா. அப்படின்னா தீட்சை உபதேசம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பல பேர் தீட்சை வாங்கித்தான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க, என்னமோ கனமா இருக்க மாட்டேங்குது, தீட்சை வாங்கித்தே ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப குரு இல்லேன்னா ஞானம் கிடைக்காது இல்ல, குரு இல்லேன்னா ஞானம் கிடைக்காதுப்பா. அத சித்தியார்ல சொன்னாரு, மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்தவி யோகத்தால் மணிகிரதம் ஆதிகளால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகலகல ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தமேல அனிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும், ஆசான் அருளால் அருள் அடிசேர் ஞானம் வந்திடும், மற்றொன்றாலும் வாராதாகும். பட்ட பாத்தீங்கள சிவஞான சித்தியர், ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் சிவனடியை சேருகின்ற ஞானம், ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும் மற்றொன்றாலும் வாராதாகும், மற்றவையும் அவனருளால் மருவும் அன்றே என்பது சிவஞான சித்தியார். நம்ம சிவபோகசாரத்திலே குருஞான சம்பந்தர் 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தது சுத்த சலன மாந்தனம். அதனாலே அவசியம் குரு வேணும், குரு இல்லையானால் அவன் உருப்படி ஆக மாட்டான். அது அவை சொன்னா மாடு இல்லான் வாழ்வு, மாடு இல்லாம வாழ்வு இல்லை. மாடுன்னா புரியுதா, செல்வம், செல்வம் இல்லாதவனுடைய வாழ்வு சிறக்குமா, இருக்காது இல்ல. மாடு இல்லான் வாழ்வு, மதி இல்லான் வாணிவம், புத்தி இல்லாதவனுடைய வியாபாரம் மதி இல்லான் வாணிவம். நாடு இல்லான் நல்ல நாடு இல்லான் செங்கோல் நடாத்துவதும், கூடும் குருவில்லா வித்தை, குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டு விருந்தில்லா வீடும் வளர் அப்படின்னு சொல்லுங்களா. அதனால குரு அவசியம், குரு அவசியம். குரு இல்லாதவர்கள்லாம் குருவை தேடிக்கொள்ளணும், குருவை தேடி வரணும். குரு நம்மளை தேடி வருவார்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, குருவை நம்ம தான் தேடணும். நம்மளை தேடி வர்றாப்புல நமக்கு தகுதி இருந்தால குரு வருவார். அதனால நம்ம தான் குருவை தேடி பெற வேண்டியதை பெற்று அதை வச்சு உருப்படி ஆக்கிக்கணும், அதை வச்சு உருப்படி ஆகும். குரு வந்து ஞானம் இல்லையனா கூட குரு சொல்றத கேட்டுக்கு வேணும், அதுக்கு மேல நம்ம ஞானத்தை பெருக்கிக்கணும், நல்ல நூல்களை படிச்சு பெருக்கிக்கணும், புரியுதா? ஆமா, அதனாலே அவசியம் தீட்சை அவசியம், அது ஆகம விதிப்படி தீட்சை அவசியம், தீட்சை இல்லாமல் உபதேசம் இல்லாமல் செய்கிற புண்ணியம் பலன் தராது என்று முடிவு கொள்றார். இது 145வது பாட்டில், 145வது பாட்டில உபதேசம் முக்கியம், உபதேசம் பெறாமல் செய்கின்ற புண்ணியம் பலன் தராதுன்னு புண்ணிய வள வரையிலும் சொல்லி கடைசியா ஒரு முடிவு சொல்றாரு. ஏன்னா இத்தனை செஞ்சு வீணாக போகப்படாது இல்ல, அதுக்கு மேல ஆச்சாரியருடைய இலக்கணம் சொல்றாரு, அதுதான் கடைசி 46-47 ஆச்சாரியருடைய இலக்கணம். நூல்களை சொல்றபடி பார்த்த ஆச்சாரியர்களே கிடைப்பது அறிவு, நூல்ல சொல்ற மாதிரி ஆச்சாரியர்கள் கிடைப்பது. ஆச்சாரியன் எல்லா வகையிலும் குறைவில்லாதவங்க இருக்கணும். அங்கலட்சணத்திலிருந்து, கல்வியிலிருந்து, குணத்திலிருந்து, குலத்திலிருந்து, குலம், குணம், அங்கலட்சணம், கல்வி, உபதேசம், திச்சை, நான்கு வகையும் எல்லாம் பெற்று நன்றாக சீடன் இவன் பெற உயர்வு அடைய வேணும், சீடன் ஞானத்தை பெற வேணும் என்கின்ற எண்ணம் உள்ளவனாய், பொருளிலே ஆசை இல்லாதவனாய், பொருளிலே ஆச்சாரியனுக்கு பொருளிலே ஆசை இருக்கப்படாது, இருக்கப்படாது, அந்த அளவுக்கு சீடன் செய்யணும். சீடன் செஞ்சா இதுக்கு அப்படி ஆசைப்படும். நல்லா புரியுதா? ஆச்சாரியனுக்கு பணத்துல ஆசை இருக்கப்படாது, ஆசை இருக்கப்படாதுன்னா சீடன் என்ன பண்ணணும், நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அதனாலே அப்படி ஆச்சாரியன் என்று சொன்னால் தேசம், குணம், சாதி, அதுக்கு மேல கல்வி, உபதேசம், அப்புறம் நூல்கள் அதிகமாக கற்ற பாண்டித்யம், எல்லா வகையிலும் சிறந்தவனா இருக்கவனும். சீடன் உயர வேணும் என்கின்ற எண்ணம் உள்ளவனா இருக்கவனும். நம்மிடத்துல தீட்சை பெற்ப நம்ம புள்ளக உயரணும்னு எல்லாரும் நினைக்கிறான்ல, நம்ம புள்ளக உயரணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. யாரும் தாய் தந்தை நம்ம புள்ளக மட்டமா போகணும்னு நினைக்கவே மாட்டான். அதே போல ஆச்சாரியன் நம்ம இடத்துல தீட்சை பெற்று கொண்டு வந்த புள்ள, ஆச்சாரியன் ஞான தந்தை, ஆச்சாரியனுக்கு புள்ள யாரு, சீடன் புள்ள, புத்தரன், புத்தரன் ஞான புத்தரன், ஞான தந்தை ஞான புத்தரன், சரியா இருக்கா, ஞான தந்தை ஞான புத்தரன். அதனாலதான் அந்த நாலு பேர்த்தையும் சந்தான ஆச்சாரியர்னு சொல்றோம். எல்லாம் நல்லா இருக்குல்ல கருத்து, அருமை அருமைன்னு சொல்லுங்க, அருமை அருமைன்னு சொல்லுங்க. மெய்கண்ட தேவருடைய புத்திரர் அருணந்தி சிவாச்சாரியர். மெய்கண்ட தேவரு ரெண்டரை வயசுல ஒரு புள்ள பெத்தா இருப்பான், ரெண்டரை வயசுல ஒரு புள்ள பெத்திருக்கிறார். அந்த பெத்த பிள்ளைக்கு வயசு 75, அந்த பெற்ற பிள்ளைக்கு வயசு 75. மெய்கண்டாருடைய இவர் சொல்லி பிறந்த புள்ளத, இவருடைய புள்ள அருந்தி சிவன், அவருடைய புள்ள மறைஞான சம்பந்தர், அவருடைய புள்ள உமாபதி சிவன். சந்தானம்னா புள்ளகள், சந்தானம் என்று சொன்னால் புள்ளகள், சந்தானம் சந்தனம்னா தெரியணும்ல, சந்தானம் என்று சொன்னால் புள்ளகள். நல்லா விளங்குதா? உமாபதி சிவத்துக்கு ஞானத்தந்தை மறைஞான சிவன், மறைஞான சிவத்துக்கு ஞானத்தந்தை அருணந்தி சிவன், அருணந்தி சிவத்துக்கு ஞானத்தந்தை மெய்கண்ட தேவர், அவர் ஞான தந்தை பரஞ்சோதி முனிவர். நல்லா விளங்குதா? ஆகையினாலே இப்படி பரம்பரையா வருவது, அதை வந்து ஒரு அப்படி பரம்பரையா வர்றதுனாலே அவர் மூலம் அவர் அவர் மூலம் அவர் இப்படி வர்றதுனாலதான் சந்தான ஆச்சாரியர் சொல்றது. இந்த நால்வரையும் சமயாச்சாரியர்னு சொல்றது. இவங்க தனித்தனியா வந்தவங்க யாரு, சமயாச்சாரியர். அவங்க உபதேசம் மெய்கண்ட தேவர் பெற்ற உபதேசம் பெற்றவர் அருணந்தி சிவா, அருணந்தி சிவத்திட்ட உபதேசம் பெற்றவர் மறைஞான சிவம், மறைஞான சிவத்திட்ட உபதேசம் பெற்றவர் உமாவிசிவம். அதனால சந்தான ஆச்சாரியர். அதனாலே புள்ளகள், புள்ளகள் புள்ளகள் உயர வேணும் என்று தந்தைக்கு இருக்க வேணும். இந்த சாதாரண வாழ்விலேயே உயர வேணும் என்று இந்த தாய் தந்தைக்கு இருந்தா அந்த தந்தை எப்படி இருக்கணும்? அடே அப்பா, நம்ம இடத்துல தீட்சை பெற்று கொண்டவன் ஞானமுடையவனாக இருக்க வேணும். பேருக்கு கணக்கு எழுதி வைக்கப்படாது. என்கிட்ட தீட்சை பெற்றவர் 2000 பேர், என்கிட்ட தீட்சை எனக்கு சீடர்கள் 3000 பேர் இருக்காங்கன்னு கணக்கு எழுதி வைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. உருப்படியானவே எத்தனை பேர்னு கணக்கு இருக்கணும். நல்லா விளங்குதா? இப்ப புள்ளைகள் நிறைய போகுது. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராசா, ஒரே ஒரு ராசாவுக்கு 9 உள்ளு, 9 ஒன்னு கூட உருப்படி இல்லை அப்படின்னு கூட ஒரு பாட்டு வந்து இருக்குது இல்ல. அது மாதிரி பிள்ளைய பத்தி என்ன பண்றது? ஐயோ கடவுளே கடவுளே, நான் கூட தோத்திரம் பாடியிருக்கேன், செல்வனாயர் தோத்திரம். பிள்ளையார் என்ன நாமும் மிக மிக பொருத்தமாகும். ஆறு ரொம்ப பொருத்தம், பிள்ளையார் என்ன நாமும் மிக மிக பொருத்தமாகும். என்ன காரணம் தெரியுமா? எங்க பார்த்தாலும் இருந்து இது யாரு புள்ள, இந்த புள்ளத்தை சொல்லிட்டு வைத்த புள்ள, அது அந்த சிவனுடைய புள்ள. அப்படியா? அடே அப்பா, இத்தனை பேர் கும்பிடுறாங்க, இத்தனை பேர் எல்லாம் தோப்புக்கரணம் போடுறாங்க, எங்க பார்த்தாலும் இருக்குது, எங்க பார்த்தாலும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, எல்லா இடத்துலயும் முத பூசை. ஆயப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு, தாய் தகப்பனுக்கு நல்ல பேர். புள்ளையார் என்ன நாமும் மிக மிக பொருத்தமாகும். பிள்ளைய பெற்றோர் எல்லாம் பெருமைய பெற்றார் இல்லை, பிள்ளைய பெற்றவனுக்கு எல்லாம் பெருமையா கிடைக்குது. ஐயோ பிள்ளையனாலதான் சிறுமையே கிடைக்குது, மத்த பேத்தால பெருமை கிடைக்குது, அண்ணியனால பிள்ளையினால சிறுமை கிடைக்குது. நல்ல வழங்குதா? பிள்ளைய பெற்றோர் எல்லாம் பெருமைய பெற்றார் இல்லை. வெள்ளநீர் சடையான், சடையில வெள்ளத்தை வச்சிருக்கிறார்ல, வெள்ளநீர் சடையான் உன்னால் மிக பெரும் பேறு பெற்றான், சிவனுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா பார்வதிக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? அந்த ரெண்டு பயலாளு, அந்த வயிற்று பய, அந்த ஆறு முகம், ரெண்டு பேர் இருக்காம்பாரு. அந்த ரெண்டு பேத்தினால பேரு எங்க பார்த்தாலும் இருந்து, மலையில இருந்து, கீழ இருந்து, கோயில இருந்து, குகையிலிருந்து, சந்தில இருந்து, முச்சந்தில இருந்து, மரத்துக்கடியில இருந்து, ஆகிய பொண்ணுக்கு அவ்வளவு பேர் வாங்கி கொடுக்குறானு. நல்ல உடம்புடா. அதனாலே பிள்ளைகளாலே பெருமை, அதே போல சீடனால ஆச்சாரியனுக்கு பெருமை. சீடனால ஆச்சாரியனுக்கு பெருமை வரணும். பல சீடன் ஆச்சாரியனையே கெடுத்து போடுவேன், குருவையே கெடுத்து போடுவேன். புரியுதா இல்லையா? ஆமா, அப்படியே சீடனும் இருக்கிறான், அப்படி இருக்கக்கூடாது. ஆமா, ஆச்சாரியனுக்கு பெருமை வர்ற மாதிரி சீடன் இருக்கக்கூடும். சீடன் உயர வேணும்னு ஆச்சாரியன் நினைக்கணும். இதெல்லாம் இந்த குரு சீடனை பத்தி, இந்த உபதேசத்தை பத்தி சொல்றேன். நான் தான் தெய்வ செயலாலே எனக்கு 1972 இந்த தீட்சை கிடைச்சதுல இருந்து குருவை பத்தி சொல்லி, தீட்சையை பத்தி சொல்லி, பூசையை பத்தி சொல்லி, 10,000 பேர் தீட்சை வாங்கி பூஜை பண்றான். நல்ல உடங்குதா? ஆகையினாலே இப்படி இந்த பிறவியிலே பிறவியை உயர்வதற்கு, சிவனை அடைவதற்கு ஆச்சாரியனோட உபதேசம் அவசியம், அவசியம், அவசியம். அந்த உபதேசம் ஆகம விதிப்படி பெறுவது, ஆகம விதிப்படி பெறுவது, தேவார திருவாசகம் சொல்லி பெறுவது. தேவார திருவாசகம் வாழ்த்து பாடுவதற்காக, வாழ்த்துவதற்காக பாடியது, தோத்திரம் பண்ணுவதற்காக பாடியது. இரு கொடு தோத்திர எம் பினர் உருவார் என்றார் போல ஆகமம் தான் தீட்சைக்கு உரியது. எல்லாம் இதை கேட்கிறவங்க எல்லாமே ஞாபகத்தை வச்சுங்க, சிவாகம விதிப்படி, சிவாகம விதிப்படி தீட்சையை பரவணும். அந்த ஆச்சாரியின் இடத்துல பரவணும். தேவார திருவாசகம் சொல்லி தீட்சை பண்ணி வைக்க கூடாது. அது தோத்திரம் பண்ணுவதற்காக தான், அதான் ஞான காண்டம். அது தேவார திருவாசகம் ஞான காண்டம், தீட்சை பண்றது கர்ம காண்டம். இந்த உண்மையெல்லாம் யாரு சொல்ல போற? ஆகமத்தில் அதை சொல்றாரு உத்தம ஆசிரியர், மத்திம ஆசிரியர், அதம ஆசிரியர். மூணு சொல்றாரு, உத்தம மத்திம அதம தேசிகர் ஆவாதி வர்ணல். உத்தம தேசிகரை பத்தி சொல்றாரு அதம தேசிகர். ஆகமத்துல 25,000 சுலோகம் கற்றவன் அதமன், அதமன் ஆசிரியர். ஆகமத்துல 25,000 சுலோகம் கற்றவன் அதம ஆசிரியர். அதுக்கு மேல 50,000 சுலோகம் கற்றவன் மத்தியமமான தேசிகம். 100,000 சுலோகம் கற்றவன் உத்தமமான தேசிகம். புரியுதா? ஒரு சுலோகம் கூட தெரியாத ஆச்சாரியனா இருக்கிறப்ப அது அருணகிரிநாதர் சொன்னார் வரையாளி மேல திருப்பூர்ல, குருவேரவே சேவித்து ஒரு கோடியோம் அசித்தி உடனாக ஆகமத்துகந்து வேணி. உருவேரவே ஜெபித்து ஒரு கோடி ஓம் அசித்தி உடனாக ஆகமத்துகந்து வேணி. உணர்வாசை யாரிடத்தும் அருவாது. ஆச்சாரியன் யாருக்கிட்டையும் ஆசையனால பொருளுக்காக, புகழுக்காக எல்லாம் எதுவும் விரும்பாம, உணர்வாசை யாரிடத்தும் அருவாது, ஓரெழுத்தை ஓடியாது. எப்போதும் அவனுடைய மனத்திலே பிரணவம் இருந்து கொண்டே இருக்க வேணும், பஞ்சாட்சரம் இருந்து கொண்டே இருக்க வேணும். உணர்வாக யாரிடத்து மறுவாது, ஓரெழுத்தை ஒழியாது, உதவிட்டிருந்தாலும் தெரியாத போதகத்தரு. இந்த மாதிரி இலக்கணம் இல்லாதவன் ஆச்சாரியனா இருப்பான். அவன் எனக்கு ஞானத்தை உபதேசித்த, அது எனக்கு உறுதியை கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறார் எதிர்மறையில. தெரியாத போதகத்தர் குருவாவர் ஓர் ஒருத்தர், குருவாவர் ஓர் ஒருத்தர் தருவார்கள் ஞான வித்தை தஞ்சாமாமோ. இந்த மாதிரி இலக்கணம் இல்லாதவே ஞானத்தை உபதேசிக்கிறேன்னு உபதேசிச்சான்னா அது எனக்கு உறுதியை கொடுக்குமா? தஞ்சம்னா உறுதி, உறுதியை தருமா அப்படிங்கிறார். விளங்குதா? தளலாடி வீதி வட்டம் ஒளி ஞான போத சித்தி தருமாகிலாகும் மத்தை கண்டிலேனே. விராலிமனது இருக்கும் அருணகிரிநாதன் நிறைய தீட்சை பத்தி, ஆகமத்தை பத்தி நிறைய சொல்றார். போதும் மறையாக மஞ்சள் யோக மதுவே புரிந்து ஊடி உணர்வார்கள் தங்கள் வினை தீர அப்படின்னு ஊதிமல திருப்பூர். ஆகையினாலே இப்படி ஆகமத்தில் 25,000 அச்சுலோகம் அறிந்த தேசிகன் கண்ணிட்டன். 25,000 சுலோகம் ஆகமத்துல கற்றவன் அதம தேசிகனா கடைசியா. 50,000 தான் மோகமர ஆராய்ந்த தேசிகன் மத்திமனே. முறைமையினால் 100,000 உயர்ந்தவன் உத்தமனே. 100,000 கிராந்தம் சுலோகம் பாடம் பண்ணி இருந்தான்னா அவன் உத்தம ஆசிரியன். இன்னும் அதுக்கு மேல இலக்கணங்கள்லாம் வேற. இந்த ஆகமத்துல 100,000 சுலோகம் பாடம் இருக்கணும். அதனால ஆகமத்தை நிறைய படி, விடமொழிய நிறைய படித்து ஆச்சாரிய விஷயம் வாங்கணும், மாணிக்க வாசிக்கணும். எனக்கு புரியுதா? ஆமா, எனக்கு கிடைக்கிறது அரிசு, கிடைச்சதை பிரிக்கணும் இல்ல. எந்த துறையில போனாலும் அது முடிவு வரையிலும் போயிடணும். படிக்கிறோமா, பிஹெச்டி முடிச்சிடணும், புரியுதா? கல்விக்கு போறோமா, அது புராணம் முதலானதெல்லாம் பாடி முடிச்சு போடணும். தீட்சை வாங்குறோமா, நிர்வாண தீட்சை சொல்லி வாங்கி போடணும், புரியுதா? வீடு கட்டுறமா, மாடி வீடா கட்டி போடணும். இதெல்லாம் விளங்குதா? எது எடுத்தாலும் அதுல உசந்த காரியத்தை செய்திடணும், அறகுறையா இருக்கக்கூடாது. அதை சொல்றாரு ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக கடைசியா சொல்றாரு. ஆகமத்தைத்தான் சொல்றாரு, ஆகமத்தைத்தான் ஒரு தலையில வச்சு கொண்டாடுறார். ஆகமமாகினு அன்னிப்பார்ந்தாழ்வாள். அதே ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக இயம்பியடு 28 ஆகமத்தும் இதே. காமிக முதலாக வாருகமீராக சொல்லப்படுகிற 28 ஆகமங்கள்லயும் இந்த உண்மையைத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு முடிவா. ஏகன் அமலேசன் அருள் காமிக முன்னாக இயம்பியடு 28 ஆகமத்தும் இதே. பாகமது சாரார் சாரம் என ஓர் இயலை படித்துணர்ந்தோன் இயலெல்லாம் படித்துணர்ந்த பண்டிதனே. ஐயாலே இரு வகையா இருக்கின்ற ஞானகாண்டம் கர்மகாண்டம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் இரண்டு வகையும் இரண்டு இலையும் நன்றாக படித்து உணர்ந்தவன் எல்லாம் உணர்ந்தவன்கிறார். வேதத்திலே கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்குது, அதே போல கிரியாகாண்டம் ஞானகாண்டம் என்று ஆகமத்திலே. அப்படி கிரியாகாண்டத்துலதான் இந்த சடங்குகள் எல்லாம் சொல்றது, கும்பாபிஷம் பண்றதுல பூஜை பண்றதுல இருந்து சடங்குகள் எல்லாம் பண்றது கோயில் கட்டுறது வந்து கிரியாகாண்டம். பதிவு சுபாசத்து பதிவு செய்கிறதா ஞானகாண்டம், விளங்குதா? அதனால கிரியாகாண்டம் ஞானகாண்டம் என்று இரண்டு இருக்கிறது. அதை நன்றாக படித்து உணர்ந்தவன் எல்லாம் படித்து உணர்ந்த பண்டிதனே அப்படின்னு முடிக்கிறார். தங்கம் தங்கம் தங்கம். ஆகையின் அதை இப்படிப்பட்ட ஒரு அருளாளர்கள் நமக்கு செய்திருக்கிற உபகாரம் மிகப்பெரிய. மறைஞான சம்பந்தர் திருவடி வாழ்க. இவர் நிறைய நூலை ஏற்றியிருக்கார், சிவதர்மோத்தர முதலாக நிறைய நூல்களை ஏற்றியிருக்கிறார். அவங்க வாழ்நாள் முழுவதும் உலக உபகாரமாக வாழ்ந்திருக்கிறார். அது சாதாரண உபகாரம் அல்ல, சிவனோடு சேர்த்து வைக்கிற பேர் உபகாரம். சீவர்களை சிவனோடு சேர்த்து வைக்கிற பேர் உபகாரத்தை செய்த பேர் அருளாளர்கள். அருளாளர்கள் அவருடைய பெருமை வாழ்க. அவர்கள் செய்த நூல் வாழ்க. அந்த நூலை கற்றவர்கள் கேட்டவர்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த சிவமுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதை வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது உயிர் வாழ்க. நான் மறை அறங்களோங்க, நான் மறை அறங்களோங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதை.